The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 13, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in March 1966 at the Mishra Yoga Society, New York.
Pinvarum Bhagavad Gita Unmayuravil, Irandavada Adhyayam, Padimundravada Slokatirkana, Upanyasam Valangyavar, Devatiru, பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் மார்ச் மாதம் நியூயார்க் நகரின் மிஸ்ரா யோகா சொசைட்டியில் பதிவு செய்யப்பட்டது.
தேஹினஸ்மின் ஜதா தேஹி கோமான ஜோகன ஜரா ததா தேஹாந்தரம் பிராப்தி தீர சத்த நமைய. This is 13th ஸ்லோக். You cannot miss. The Sanskrit word is Dena Asmin Jatha Dehi Komaram Jovanam Jara Tatha Dehantanam Prati Bhira Satra Namiyas. Sorry, yes.
Just as poor
words
used in old age are attributed to the soul through this body, he is a soul who attains another body. The wise man does not get delusive about this.
தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இதுபோன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை.
Now, this wise man, the word, Sanskrit word, is a Bhira. Bhira means that one who is undisturbed in mind. And our disturbance of the mind is due to our ignorance.
இப்போ புத்திசாலியான ஒருத்தனை சமஸ்கிருத வார்த்தையில தீரா அப்படின்னு சொல்லப்படுது. தீரா அப்படின்னா யாரு ஒருத்தன் தொந்தரவு அடையாம இருக்கக்கூடியவனோ, யாருடைய மனது எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கோ. ஸோ இப்போ நம்முடைய மனதானது தொந்தரவு அடையுது, அது அறியாமையினால.
சப்போஸ் ஐ வாண்ட் டு கோ சம்வேர். நவ் ஐ அம் இன் தி ஸ்டேஷன் அண்ட் ஆக்சுவலி இட் ஸோ ஹேப்பன் வென் ஐ கேம் டு நியூயார்க் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் இந்தியா, ஐ வாஸ் டு டிஸ்பேச் டு பட்லர் பை தி பஸ் ஸ்டேஷன். But I was a new man. I did not know the rules and regulations. Of course, somebody was guiding me. Still, I was very much in disturbed condition. How to get on the bus? How to get the ticket? How? All this. So, disturbance of mind is due to our ignorance.
இப்போ நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து பஸ் நிறுத்தத்தில் இருக்கேன். உண்மையிலே எனக்கு அது நடந்தது. இந்தியாவிலிருந்து முதல் முறையாக நான் நியூயார்க் வந்தபோது நான் அங்கிருந்து பட்லருக்கு போகணும். பஸ் நிறுத்தத்தில் நின்றுட்டுருந்தேன். ஆனால் நான் புதுசுன்றதுனால அங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகள் எனக்கு தெரியல. உறுதியாக அங்கே ஒருத்தர் எனக்கு வழிகாட்டுதல் கொடுத்தார். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தொந்தரவு இருந்தது. எப்படி பஸ்ஸில் ஏறுறது, எப்படி டிக்கெட் வாங்கிறது, இது மாதிரி தொந்தரவு இருந்தது. அதனால் இந்த தொந்தரவு அப்படின்றது நம்ம மனசில் வர்றதுக்கு காரணம் நம்முடைய அறியாமை.
Disturbance of mind is due to our ignorance. So here, a very nice word, you can come in. All right. Here, a very nice word is used, Bhira. Bhira. Bhira means undisturbed.
அதனால மனசுல தொந்தரவு அப்படின்னாவே அது அறியாமையினால. அதனால இங்க நல்ல வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, தீரா. தீரா அப்படின்னா தொந்தரவு அடையாதவர்.
Understand? So, this we should carefully know that our mind in the material condition is always disturbed. And this is due to our unfavorable condition.
அதனால இதை நம்ம கவனிக்கணும். நம்முடைய இந்த பௌதிகமான மனதானது அது கட்டுண்ட நிலையில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே தொந்தரவுக்குள்ளானதாக இருக்கு. ஏன்னா நமக்கு சாதகமற்ற இந்த நம்முடைய சூழ்நிலையினால.
பிகாஸ் வி ஆர் ஆக்சுவலி ஸ்பிரிட் இன் ஐடென்டிட்டி அண்ட் வி ஹவ் பீன் புட் into material condition. We can very well experience and we have I got experience, and here is a Captain Pandya. He has also experience. He may be more than experienced than me.
Enna unmaiyile nammude adayalam nama aanmigamaanavargal ana nama inda bhaudhigamaana soolnilaiyila veikkapattirukkom. நமக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம். அதில் உண்மையிலே எனக்கு அதில் அனுபவம் இருக்குது. நான் வந்து அந்த கேப்டன் பாண்டியா கிட்டே கேட்டேன், அவருக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம். ஒரு விதத்தில் அவருக்கு என்னை விட அதிகமான அனுபவம் கூட இருக்கலாம்.
When we pass through the sea on the ship, although we are on the sea quite safe, still when there is some storm, when there is some disturbance on the ocean, we also become very much disturbed, because that situation is foreign to us.
கப்பல்ல கடல் வழியா பயணம் பண்ணும்போது அது கொஞ்சம் பாதுகாப்பானதா இருந்தாலுமே கூட, இருந்தாலும் சில சமயத்துல இடி மின்னல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அங்கே கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுது சமுத்திரத்திலையும். ஏன்னா அந்த சூழ்நிலை எங்களுக்கு ரொம்ப அந்நியமானதாக இருக்கு.
We are not so much disturbed in the land as we are disturbed in the ocean, because we know that our position in the ocean is not our natural condition. So we should know that disturbance is due to our unnatural condition.
நம்ம நிலத்தில் இருக்கும்போது கடல்ல இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தொந்தரவு அடையறதில்லை. ஏன்னா நம்முடைய அந்த நிலையானது சமுத்திரத்தில் இருக்கிறதுன்றது நமக்கு வழக்கத்துக்கு மாறான, இயற்கைக்கு மாறான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் நமக்கு வழக்கத்துக்கு மாறான சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னா அதுதான் காரணம். அப்படி இல்லைன்னா தொந்தரவுன்ற பேச்சுக்கு இடம் இல்லை.
So, whole disturbance of mind, it is described in the Srimad Bhagavatam.
மனதோட தொந்தரவு மொத்தத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு.
சாது மண்ணே சிரவஜ்ஜீஹினாம் சதா சமுதுபிக்ன தியாம் அசத்கிரஹாத் இத்யாத்மகாதம் கிரஹந்த கூபம் வனம் கதோஜத் ஹரிமாஸ்ரயேதா. This is a verse in connection with talks between Maharaj Prahlad and his father.
இந்த ஸ்லோகமானது பிரஹலாத மகாராஜருக்கும் அவருடைய தந்தை ஹிரண்யகசிபுக்கும் இடையிலான உரையாடல்.
His father was gross materialist, Hiranyakashipu. Hiranya means gold and Kashipu means a soft bed. So materialist, they are concerned with gold and soft bed for enjoyment.
அவருடைய தந்தை ஒரு பெரிய பௌதிகவாதி. ஹிரண்யா அப்படின்னா தங்கம், கஷிப்பு அப்படின்னா மென்மையான படுக்கை. ஸோ ஒரு பௌதிகவாதி எப்பவுமே அனுபவிக்கிறதுக்காக, அவங்களோட இன்பத்துக்காக ரொம்ப தங்கத்தையும் மென்மையான படுக்கையும் விரும்புவாங்க.
His name was Hiranyakashipu. And the Prahlad, his son, Prahlad means Prakishta Rupena Allahad. Allahad means pleasure. He is always full of pleasure.
அதனால அவனுடைய பெயர் ஹிரண்யகசிப்பு. அதே மாதிரி பிரஹ்லாத அவருடைய மகன் பேர். பிரஹ்லாத அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேன ஆஹ்லாத. ஆஹ்லாத அப்படின்னா இன்பம், எப்பவுமே முழுமையான ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியவர்.
He has nothing to do with material, because material pleasure cannot give us pleasure. It is our mistake. But because we have no information of the spiritual pleasure, and because we are conditioned by this material body, therefore we seek pleasure through matter.
அவர் பௌதிகத்தோடு தொடர்பு இல்லாதவர். ஏன்னா பௌதிகமான ஜட விஷயங்கள் உண்மையிலே நமக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஆன்மீக இன்பத்தை, ஆன்மீக ஆனந்தத்தை பற்றின தகவல் இல்லாததுனால, நம்ம எப்பொழுதுமே பந்தப்பட்டிருக்கிறதுனால, இந்த பௌதிக உடலில் இருக்கிறதுனால, நாம் இந்த ஜடத்தின் மூலமாக இன்பத்தை தேடுறோம்.
Now, we have to raise ourselves from this position. Then, we can get unlimited pleasure. We want pleasure, but we do not want such pleasure which ends. We want a non-ending pleasure. That is our heart's desire.
இப்போ நாம இந்த நிலையிலிருந்து நம்மளை நம்ம உயர்த்தி கொள்ளணும். அப்போ நம்மளால எல்லையற்ற ஆனந்தத்தை அடைய முடியும். நமக்கு ஆனந்தம் வேணும், ஆனால் எப்படிப்பட்ட ஆனந்தம்னா அதுக்கு முடிவில்லாததாக இருக்கணும். அதுதான் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பம்.
But in material pleasure, we cannot have that. Even if you take a very good foodstuff, just delicious, still, after taking some portion of it, you will feel yourself satiated. Then that very foodstuff, you will say, no, I don't want any. Because that ends. So that is not real pleasure.
பௌதிகமான இன்பத்தினால நமக்கு அந்த இன்பம் கிடைக்காது. நமக்கு ரொம்ப நல்ல உணவு பதார்த்தம் இங்கே இருந்தாலுமே, ரொம்ப சுவைமிக்கதாக இருந்தாலுமே, கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதே உணவு நம்ம திருப்தி அடைஞ்சதுனால நம்ம சொல்லுவோம், இல்லை வேண்டாம், எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதுக்கு முடிவு இருக்கு. அப்படின்னா அந்த இன்பம் உண்மையான இன்பம் இல்லை.
Real pleasure is defined ananta. Ananta means that which has no end. So that pleasure you can have only when you are spiritually realized soul. That is possible. We are reading all these scriptures, Bhagavad Gita, Srimad Bhagavatam, and there are so many Vedic literatures, that if anyone wants to have spiritual life, there is complete facility.
உண்மையான இன்பம் அப்படின்றது அனந்த அப்படின்னு வரையறுக்கப்படுது. அனந்த அப்படின்னா முடிவில்லாத ஒன்று. அந்த இன்பம் நம்ம ஆன்மீகமாக நம்மளை உணர்ந்திருக்கிற சமயத்தில் அடைய முடியும். அது சாத்தியமானது. நம்ம பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இந்த மாதிரி சாஸ்திரங்களே படிக்கிறோம். அங்கே பல நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. யார் ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அங்கே முழு வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது.
Now, this Prahlad was a boy a child, not boy. He was only 5 years old. So his father called him, my dear son, what you have learned from your teacher, best, please explain. So he is explaining this.
இப்போ பிரஹ்லாத ஒரு சிறுவன், சிறுவன் கூட இல்லை குழந்தை, ஏன்னா அவனுக்கு 5 வயசு தான். அப்போ அவனுடைய அப்பாவை கூப்பிட்றான், எனது அருமை மகனே, உன்னுடைய ஆசிரியர்கிட்டருந்து நீ என்ன கற்றுக்கொண்ட, அதில் சிறந்தது என்ன, தயவுசெய்து அதை விளக்கி சொல்லு. ஸோ இப்போ அவன்
விளக்குறான். சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹ ஹித்யாத்மகாதம் கிரிஹந்த கூபம் வனங்கதோ ஜத் ஹரிமாஸ்ரயதா. மை டியர் ஃபாதர், அண்ட் ஹிஸ் ஃபாதர் வாஸ் மெட்டீரியலிஸ்ட், தேர்ஃபோர் மெட்டீரியலிஸ்ட் ஆர் கால்ட் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அசுர. அசுர, தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் all the time, asura and deva.
எனது அருமை தந்தையே, அவனுடைய தந்தை ஒரு உலகாயுதவாதின்றதுனால சமஸ்கிருதத்தில் அவர்களை அசுரான்னு அழைக்கிறது உண்டு. எப்பவுமே ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க, ஒன்று அசுரா இன்னொன்று தேவா.
தேவா, தேவா மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் who are connected with the Supreme Lord. Their life is for realization of the Supreme Truth. They are called Deva.
Deva. Deva அப்படின் நான் மனிதர்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முழுமுதற் கடவுளோட தொடர்பில் இருக்கு. அவங்க அந்த பூர்ண உண்மையை, உச்ச உண்மையை உணர்றதுக்காக இருக்கிறவங்க, அவங்க தான் தேவான்னு அழைக்கப்படுறாங்க.
Just like in a higher planet, there are also living beings. They are called devatas, demigods, because their magnitude of pleasure is far, far greater than ours. But because they do everything in relation with the Supreme Lord, therefore they are called devatas. Devata. Devata means demigod.
So, உயர் கிரகங்கள் இருக்கு, அங்கேயும் உயிர்வாளிகள் இருக்காங்க, அவங்க தேவதாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்படின்னா தேவர்கள், ஏன்னா அவங்க இன்பத்தை அதிகமாக அனுபவிக்கிறவங்க, நம்மளை விட ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் பரமபுருஷ பகவானோட தொடர்பில் வச்சிருக்கிறதுனால அவங்க தேவர்கள்னு அழைக்கப்படுறாங்க.
And asura, asura means just the opposite. They simply enjoy life for the matter of sense pleasure.
அடுத்து அசுரா. அசுரா அப்படின்னா அதுக்கு நேர் மாறானவங்க. அவங்க வெறுமனே புலன் இன்பத்துக்காக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான்.
So those who are interested in sense pleasure, they are called asuras. And those who are interested in unending spiritual pleasure, they are called devotas. Devota and asura does not mean that asuras are very ugly and devotas are very beautiful. Even the ugly man can become a devota. Or even a beautiful man may become an asura.
அதனால யாரெல்லாம் புலன் இன்பத்தில் ஆர்வமுடையவர்களாக இருக்காங்களோ அவங்க அசுரர்கள், யாரெல்லாம் முடிவில்லாத ஆன்மீக ஆனந்தத்தில் விருப்பமுடையவர்களாக இருக்காங்களோ அவங்க தேவதாக்கள். தேவதா அசுரா அப்படின்னா யாரெல்லாம் அசிங்கமாக இருப்பாங்களோ அவங்க அசுரர்கள். தேவதாக்கள் அப்படின்னா அழகானவர்கள் அப்படின்றது அர்த்தம் இல்லை. அசிங்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தேவதாவாவோ அல்லது அழகாக இருக்கிற ஒருத்தர் அசுரனாவோ கூட ஆகலாம்.
That is due to his mentality. Because after all, the soul is pure. When he is in unnatural condition of life, wants to enjoy simply the material senses, he becomes asura. So asura can be turned into devata. There is no hindrance.
அது அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது. ஏன்னா இயற்கையில் ஆத்மான்றது தூய்மையானது. எப்போ ஒருத்தர் அவருடைய வழக்கத்துக்கு மாறான சூழ்நிலையில் இருக்காரோ அவர் புலன்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார், அதனால் அவர் அசுரன் ஆகிறார். ஆனால் அந்த அசுரனை தெய்வத்தாவும் மாற்ற முடியும், அதில் எதுவும் தடைகள் கிடையாது. பிரலாத் மகாராஜா அவருடைய அப்பா வந்து அசுரன், ஆனால் மகன் வந்து தேவதா. அசுரனுடைய மகன் தேவதாவா இருக்க முடியும், தேவதாவோட மகன் அசுரனாவும் இருக்க முடியும்.
Just like India, in India nowadays there is a great movement for removing the caste system, because the higher caste Brahmins, they are claiming due to their birthright higher position, and the others, they are in inconvenience.
இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இயக்கம் இருக்கு இந்த ஜாதி வழிமுறையை ஒழிக்கிறதுக்காக. பிராமணர்கள் அவங்கள உயர் ஜாதியாக சொல்லிக்கிறாங்க, அவங்களுடைய பிறப்பு அவங்களுக்கான உரிமையாக சொல்லிக்கிறாங்க. அதனால் மற்றவர்கள் அதை வந்து அசௌகரியமாக எடுத்துக்கிறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்த பிராமணர்கள் நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோமே அதே தானே செய்யறாங்க, சூத்திரர்கள் செய்யறதே தானே, அதனால அவங்க ஏன் உயர்ந்தவர்கள் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சண்டை
போட்டுக்கிறாங்க. But because nowadays their descendants, they are deviated from the Brahminical culture, they are not to be considered as devata. That is also mentioned in the Shastra.
Shastra padi, Brahmana kudumbam appadinave devata kudumbam. Ana innai kaalakattathile innikku pudhiya thalaimuraiyinar andha Brahmana kalaacharathilirundhu velagi poyirukkiradhunala அவங்க தேவதாக்களாக கருதப்பட முடியாது. அதுவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
They are called Brahma Bandhus. According to Shastra, they are called Brahma Bandhus. Brahma Bandhus means son of a Brahmin, but not a Brahmin. Just like a son of High Court Justice, he can claim that I am the son of a High Court Justice, that's all. But because he is the son of a High Court Justice, he cannot claim that I am also the Justice of the High Court. So that consideration is there.
அதனால அவர்கள் எல்லாம் பிரம்ம பந்து அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சாஸ்திரத்தின்படி. பிரம்ம பந்து அப்படின்னா பிராமணன் கிடையாது, பிராமணனுடைய மகன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியோட மகன் இருக்கார், அவர் நான் நீதிபதியினுடைய மகன் சொல்லிக்கலாம். ஆனால் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியோட மகன்றதுனால நானும் நீதிபதினு சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்.
So Asura Devata, there is no such formula that in this line only the Asuras will come and in this line only the Devatas will come. The Asura can be converted into Devata and the Devatas also can be converted into Asuras according to their action.
அதனால அசுரர்களுடைய வம்சத்தில் அசுரர்கள் மட்டும்தான் வருவாங்க, தேவதாக்களோட வம்சத்தில் தேவதாக்கள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்ற சூத்திரம்லாம் எதுவும் கிடையாது. தேவதாக்கள் அசுரர்களாகவும் மாறலாம், அசுரர்கள் தேவதாக்களாகவும் மாறலாம், அவங்களுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி.
சாதுர்வர்ணமயா சிஸ்டம் குணகர்ண விபாகசஹ பகவத்கீதா இன்ஃபைன்ஸ் that this whole division of caste that is created by me, my system, I have created. But how it is? Now, according to guna and karma, according to quality and according to his work. He never says according to birth.
சாத்துர்வர்ணிய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச. பகவத்கீதையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மொத்த பிரிவும் என்னால் உருவாக்கப்பட்டது, மயா சிருஷ்டம் அப்படின்றார். ஆனால் எப்படி அது? ஒருத்தருடைய குண மற்றும் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவருடைய குணத்துக்கும் அவருடைய செயல்களுக்கும் ஏற்ற மாதிரி. அவர் பிறப்புக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லவே இல்லை.
Hiranyakashipu is asura, but his son is devata, Pandava. Now according to birthright, he should be also asura. But no, he is devata, Prahlad Maharaj. Prahlad Maharaj is counted one of the great 12 great personalities who can distribute transcendental knowledge. They are called Mahajan, Mahajan.
ஹிரண்யகசிப்பு ஒரு அசுரன், ஆனால் அவனுடைய மகன் பிரகலாத தேவதா. பிறப்பாள அப்படின்னு பார்த்தோன்னா அவன் அசுரனாக தான் கருதப்படணும், ஆனால் அப்படி இல்லை, பிரகலாத தேவதா. பிரகலாத மகாராஜா 12 நபர் மகாஜனங்களில் ஒருத்தராக, உன்னத ஞானத்தை விநியோகிக்கக்கூடியவர்களில் ஒருத்தராக கருதப்படுறார், மகாஜனங்கள்னு அழைக்கப்படுறார்.
A statement should be accepted. So he is saying to his father, Asura Vajja, my dear father, you are the greatest of the Asuras. Asura Vajja, Vajja means greatest.
இப்போ பிரலாத் மகாராஜ் மகாஜனா அப்படின்றதுனால அவருடைய கூற்றை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும். அவர் சொல்றார், அசுர வாரியா, எனது அருமை தந்தையே, நீங்கள் அசுரர்களே சிறந்தவர், அசுர வாரியா அப்படின்னா மிக உயர்ந்த சிறந்தன் அர்த்தம். அவருடைய தந்தைய அசுர வாரியா அப்படின்னு அழைக்கிறார். ஏன்னா அவருடைய குறிக்கோள் மொத்தமும் புல நின்பம், அதனால தான் தத்சாது மன்னே அசுரவரிய தேகினாம்.
The father asked the son, what you have learned the best thing. So he is also saying, sincerely, before his father, the best thing. The, my dear father, for the Dehina.
அதனால அவரும் அவருடைய அப்பா முன்னாடி ரொம்ப உறுதியாக தீவிரமாக சொல்கிறார், எனது அருமை தந்தையே தேகினாம், அதாவது இங்கேயும் அதே விஷயம் தேகினா அப்படின்றத சொல்லப்படுது.
Here also the same thing, Dehina. Dehinas means yatha dehi. Dehina. Dehina means the spiritual spark who has accepted this material body.
இங்கேயும் அதே விஷயம் சொல்லப்படுது, தேகினா, தேகினாஸ்மி யதா தேகே. தேகினா அப்படின்னா ஒரு ஆன்மீக பொறி, இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டிருக்கு.
This material body is foreign. That will be explained. Just like your coat and shirt is foreign to your self. Similarly, this material body is foreign.
இந்த பௌதிக உடல் அந்நியமானது. அது எப்படி விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படி நம்முடைய கோட்டு ஷர்ட் வந்து நமக்கு அந்நியமானதோ, அதே மாதிரி இந்த பௌதிக உடல் நமக்கு அந்நியமானது.
So, Dehinam, Dehinam means one who has accepted this material body.
Dehina appadina yaar oruthar bhaudhika udala yetrukondirkaro.
So we are accepted, man accepted means we have done something by which we have been forced to accept.
Nama yetrukondirkom, yetrukondirkom appadina nama yetruka nirbandhikapattirukku.
Just like if you are put into the prison house, the prison house has got separate dress. So when you are put into the prison house, you have to keep aside your own household dress, and you have to take that particular dress. If you say, no, I cannot accept this dress, I am a gentleman, I have got costly dress, I shall put on that. No, you must. What?
உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் சிறைச்சாலைக்குள்ளே போட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சிறைச்சாலைக்குள்ளே வேறுபட்ட வகையான உடை கொடுக்கப்படுது. எப்போ நீங்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போகிறீங்களோ அப்போ உங்களுடைய உடையை கலட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு குறிப்பிட்ட உடையை கொடுத்து அதை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லை இல்லை நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், நான் ஒரு பண்பாளன், எனக்கு வந்து நல்ல ஒரு விலை மதிப்புள்ள உடை வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்க நிர்பந்திக்கப்படுவீங்க.
Similarly, we living entities, we are forced to accept different kinds of dress. There are 8,400,000 kinds of dresses like this body. And your body, my body, you see, now we are here, several ladies and gentlemen, but you will find that nobody's body will be similar to the other's body. And God's arrangement is so nice that everyone has got his particular body according to his work. It is so nice arrangement.
அதே மாதிரி உயிர்வாளிகளான நம்ம இங்கே வேறுபட்ட வகையான உடல்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நிர்பந்திக்கப்படுறோம். மொத்தம் 84,00,000 வகையான உடைகள் உடல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய உடல், என்னுடைய உடல் இப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பல பேர் ஆண்களும் பெண்களும் இருக்கீங்க. இப்போ நம்முடைய உடல்கள் யாரோட உடலுமே இன்னொருத்தர் உடல் மாதிரியே இல்லை, ஒத்துப்போகலை. இது பகவானுடைய ஏற்பாடு. எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான உடலை அவர் கொடுக்கிறார். இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு.
You will find millions of persons and everyone will find different from the other. You won't find two similar persons. So being enough. Because there are different kinds of mentality. Not that all our mentality is one and the same. No, no. And the law of nature is so fine that according to the different kinds of mentality, they have got different kinds of bodies.
நீங்க பார்க்கலாம், இங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர்லேருந்து மற்றவர்கள் வேறுபட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஒரே மாதிரி ரெண்டு பேரை கூட நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய மனோநிலை வேறுபட்டதாக இருக்கு. எல்லாருடைய மனோநிலையும் ஒன்று தாங்க அப்படிலாம் இல்லை. இந்த ஜட இயற்கையினுடைய சட்டமானது அவ்வளவு ரொம்ப நுண்ணியமானது. நம்முடைய மனோநிலைக்கு ஏற்ற மாதிரி வேறுபட்ட உடல்களை நம்ம கொடுத்துட்ருக்கு. நமக்கு வேறுபட்ட உடல் கிடைச்சிருக்கு.
அதனால
பிரஹலாத் மகாராஜ் சொல்றார், தத்சாது மன்னே சுரவர்ஜ தேகனாம். தேகனாம் அப்படின்னா பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டிருக்கவர்கள், அவர்களுக்காக.
And what is their condition? That Dehina Sada Samadubhigna Dhyam. Dehina, one who has accepted this material body, his conditional life is always full of anxiety.
இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை? தேகினாம் சதா சமுதவிக்ன தியாம். யார் ஒருத்தன் இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டிருக்கானோ அவனுடைய இந்த கட்டுண்ட வாழ்க்கையானது எப்பவும் முழுவதும் கவலை நிறைந்ததா இருக்கும்.
Not that that you are always in want, even in your duty. Just like our captain is here, I am seeing in this sea, we have got very serious duty, in the ocean.
எப்பொழுதும் நம்முடைய விருப்பத்தின்படியே எல்லாமே இல்லை. நம்முடைய கடமைகளில் கூட இப்போ நீங்கள் கேப்டன் சாஹேப் இருக்காரு, அவர் கடலில் ரொம்ப பெரிய தீவிரமான ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டிருக்கார்.
He's always consulting the chart and the latitude, longitude, which side the ship is going. And that is anxiety. Because so many lives, so many property is under his control.
அவர் எப்பொழுதும் அந்த சார்ட்டை பார்க்குறார், பூமத்திய ரேகையை பார்க்குறார், தீர்க்க ரேகையை பார்க்குறார். எப்பவும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய உயிர்கள் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, அது எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு.
Any slight mistake would play havoc. We do not know. I was asking this captain, sir, where you are going? But I do not know. I see simply vast of water. But he has not response. He knows the thing. So any responsible officer, any responsible, your President Johnson, he is also full of anxiety.
எந்த ஒரு சிறு தவறு நடந்தாலும் மிகப்பெரிய விபரீதம் நடக்கலாம். நமக்கு தெரியல. நான் கேட்டேன் கேப்டன் சாகிப்ட்ட, நம்ம எதுவரை எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரியல, நான் பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய நீர் பரப்பு அவ்வளோதான். ஆனால் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அவருக்கு தெரியும். அவர் அந்த பொறுப்புள்ள ஒரு அலுவலராக இருக்கார். யாராக இருந்தாலும் எந்த ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஜான்சனாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய கவலைகள் நிரம்பி இருக்காங்க.
So you cannot be free from the anxiety. Dehina.
நானும் கவலைகள் நிரம்பி இருக்கேன், நீங்களும் கவலைகள் நிரம்பி இருக்கீங்க. ஒரு சிறு பறவை கூட நீங்க கொஞ்சம் அந்த பறவைக்கு கொஞ்சம் தானியத்தை கொடுத்து பாருங்க, அந்த பறவை இங்க யாராவது எதிரி இருக்காங்களா, அங்க யாராவது வராங்களா, இங்க யாராவது என்ன கொல்ல போறாங்களா, இப்படி பார்த்துக்கிட்டே தான் அதை சாப்பிடும். அது முழு கவலைகள் நிரம்பி இருக்கு. இதுதான் சூழ்நிலை நம்மளுடையது. இந்த சூழ்நிலையில் இருந்துட்டு உங்களால கவலையில் இருந்து விடுபட முடியாது. இப்போ பிரகலாத் மகாராஜ் சொல்றார், சதா சமுத்விக்ன தியாம். ஏன் இந்த கவலை? இப்போ அசத்கிரக அப்படின்னா அவர் இந்த தற்காலிகமான உடலை ஏத்துட்டு இருக்கார். அவர் நித்தியமானவர், உயிர் வாழி நித்தியமானது, ஆனா இந்த தற்காலிகமான உடலை ஏற்றுக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கார்.
One should be conscious of his precarious position, that I am eternal, but I am encased in a temporal body, which will not exist. However, I may try to make it youthful by so many arrangements, but no.
This is my situation. That's why one person, இந்த துக்ககரமான நிலையை உணரணும். நான் நித்தியமானவன், நான் இந்த தற்காலிகமான உடலுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கேன், அது நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை. எப்படி இருந்தாலும் நான் இளமையாக இருக்கிறதுக்கு எவ்வளவு வகையான ஏற்பாடுகளை வேணால் செய்யலாம்.
That four things, janma mitu jarabhyadhi dukkha dusana darsanam. My dear sir, however you may make advancement in scientific knowledge, you cannot stop birth, you cannot stop death, you cannot stop old age, neither you can stop disease.
Illa, vinyana ungalukku nirandaramana vaalkaiyai kudukka mudiyadhu, adhu saathiyam illa. நீங்கள் வேணால் உங்களுடைய விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றத்தை நினச்சி ரொம்ப கர்வப்பட்டுக்கலாம். ஆனால் பகவத்கீதை சொல்லுது நாலு விஷயங்கள், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். எனது தர்மை ஐயா, எப்படி தான் நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் விஞ்ஞானத்துறையில் உங்களுடைய அறிவை வச்சு உங்களால் பிறப்பை நிறுத்த முடியாது, உங்களால் மரணத்தை நிறுத்த முடியாது, உங்களால் வயோதிகத்தை நிறுத்த முடியாது, உங்களால் வியாதியை நிறுத்த முடியாது.
So long we have got this body, so we must have anxiety. That is the law of nature.
அதனால் நமக்கு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலையோடு இருந்துதான் ஆகணும். அதுதான் இந்த இயற்கையோட சட்டம்.
Now here it is said that let us finish that. Prahlad Maharaj said the sada samidmagna dhiyam. My dear father, for persons who have accepted this temporary material body and is full of anxiety always, for them my idea is that they should give up this materialistic life and surrender unto Hari. Hari means Bhagavan, the Supreme Lord.
Anala Prahlad Maharaj solrar சதா சமுத்விக்ன தியாம், எனது அருமை தந்தையே, யார் இந்த பௌதிக உடலை ஏற்றிட்டு இருக்காங்களோ அவங்க எப்பொழுதும் கவலை நிரம்பி இருக்காங்க. அவங்களுக்காக என்னுடைய கருத்து என்னென்னா, அவங்க இந்த உலகாயுதமான வாழ்க்கையை விட்டுட்டு பகவான் ஹரிகிட்ட சரணடையணும். ஹரின்றது பகவான், முழுமுதற் கடவுளை குறிக்கக்கூடியது. இதுதான் நம்ம இதிலிருந்து விடுபடுறதுக்கான வழி. அதுதான் உண்மை.
In the Bhagavad Gita, he will find in the last instruction to Arjuna, he sarva dharman parityajya mam ekam saranam. This is the most confidential knowledge I am giving you, because you are my friend and because I love you very much, therefore this is my last word.
Bhagavad Gita-la neenga paakalam கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்கிற கடைசி உபதேசம் சர்வ தர்மான் பரித்தியஜா மாமேக்கம் சரணம் ரஜா. இது மிக ரகசியமான ஒரு ஞானம், நான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா நீ என்னுடைய நண்பனும் நான் உன்னை விரும்புறதுனால இது என்னுடைய கடைசி வார்த்தைன்றார்.
So we can get free from all anxiety as soon as we are surrendered to Hari.
நம்மால் எல்லா கவலைகளிலிருந்தும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பகவான் ஹரிட்ட சரணடைகிற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அதிலிருந்து விடுபட முடியும்.
That is the whole system of spiritual knowledge. Aradhita yadi hari tapasa tatat kim. If you accept from the very beginning this principle that I must surrender unto the Supreme Lord, then there is no other necessity of prosecuting your spiritual knowledge. That is the final
truth. ஆராதிதோ யதி ஹரி ஸ்தபத ததாகிம். அதாவது நான் பரமபுருஷ பகவான்கிட்ட சரணடையணும் அப்படின்ற இந்த கொள்கையை ஆரம்பத்திலேயே நீங்கள் ஏற்றுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த வகையான ஆன்மீக ஞானத்தையும் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுதான் இறுதி தீர்வு. இப்போ இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய மொத்த வழிமுறையுமே.
Aradhita yadi hari tapasa tatat kim. Tapasa means penances, accepting penances for spiritual realization. Now, one who has accepted the worship of the Supreme Lord, he has no more anything to do for spiritual realization.
Aradhita yadi hari tapasa tatat kim. Tapasya abdina davam irukkirathu. Ipo ஆன்மீக உணர்தல்களுக்காக தவம் இருக்கிறத ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ ஒருத்தர் பரமபுருஷ பகவானை வழிபடுறதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவருடைய ஆன்மீக உணர்தல்களுக்கு அவர் வேற எந்த தபஸும் பண்ண
வேண்டியதில்லை.
அதே மாதிரி நாராதித்தோ எதி ஹரிஸ் தபசா ததாக்கிம். ஒருத்தர் நிறைய தவங்கள்லாம் புரிஞ்சு ஒருத்தர் பகவானை புரிஞ்சுக்கல அப்படின் போது அவர் எல்லாத்தையும் வீணடிச்சவர் ஆயிடுறார்.
தபசா ததாக்கிம் ஹோல் பெனன்சஸ் இஸ் ஃபைல் பிகாஸ் ஹி குட் நாட் ரீச் தி அல்டிமேட் கோல்.
அவருடைய எல்லா தவங்களும் வீணா போயிடுது, ஏன்னா அவரால் இறுதி இலக்கை அடைய முடியல.
ஜதி ஹரி தபசா ததக்கிம் நாராதித ஜதி ஹரி தபசா ததக்கிம் அந்தர் வஹி ஜதி ஹரி தபசா ததக்கிம். ஒன் ஹூ ஹேஸ் அச்சீவ் தட் நாலேஜ் தட் ஹீ கேன் சீ வித் இன் ஹிம்செல்ஃப் அண்ட் அவுட் சைட் always the supreme love. He has no more necessity of any penance.
யார் ஒருத்தன் தனக்கு உள்ளும் வெளியும் எப்பொழுதும் பரமபுருஷ பகவானை பார்க்க முடியுதோ அவனுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு தவசும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை.
After undergoing all sorts of penances, if I cannot realize that God is within me and God is without everywhere, then all my penances are spoiled. These are very nice.
அதே மாதிரி ரொம்ப எல்லா வகையான தவங்களும் புரிஞ்சு இப்போ கடவுள் எனக்கு உள்ளும் இருக்காரு வெளியிலும் இருக்காருன்றத உணர முடியல அப்படின் போது அப்ப என்னுடைய தவங்கள் எல்லாமே வீணா போயிடுது.
So here it is said that Bhira, Dehinasmin Jathadehi Kaumarajo Manangajara Tatha Dehantram Prati Dhira Tatra Namiyati. Dehina means one who has accepted this material part. Asmin, man in this world or in this life.
Dehina அப்படின்னா யார் ஒருத்தர் பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டிருக்காரோ. அஸ்மின் அப்படின்னா இந்த உலகத்துல அல்லது இந்த வாழ்க்கையில.
ஜதா as Dehi means within this body. Yeah, because Dehina means one who has accepted this body and Dehi within this body. So I am sitting within this body. Now I am not this body.
யதா அப்படின்னா போல, தேகே அப்படின்னா இந்த உடல், இந்த உடலுக்குள்ள. ஏன்னா தேகினா அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த உடலை ஏற்றுட்டு இருக்காங்களோ, தேகி அப்படின்னா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடியவர். நான் இந்த உடலுக்குள்ள இருக்கேன், ஆனா நான் இந்த உடல் அல்ல.
Just like you are within this cat and coat, similarly I am also within this body, this gross body and the subtle body. This God body is made of this earth, water, and fire, air, and ether. This is our whole material body.
உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த கோட்டு ஷர்ட்டுக்குள்ள இருக்கோம். அதே மாதிரி இப்ப இந்த உடலுக்குள்ள, இந்த உடல் அப்படின்றது சூட்சம உடல், ஸ்தூல உடல், ரெண்டு வகையான உடல் இருக்கு. இந்த ஸ்தூல உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதால் ஆனது. இது வந்து ஸ்தூல உடல், இதான் மொத்த பௌதிக உடலும்.
Now, in this earth, in this planet, earth is prominent. Anywhere, the body, material body is made of these five elements. Earth, water, fire, air and ether. These are the five elements.
இப்போ, இங்க இந்த பூமியில அந்த நிலம் அப்படின்ற மூலப்பொருளானது பிரதானமானதா இருக்கு. எங்கேனாலும் சரி, பௌதிக உடல் அப்படின்னாவே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் ஆனதுதான்.
Just like this building, this whole building is made of earth, water and fire.
இப்போ இந்த கட்டடம் இருக்கு, மொத்த கட்டடமும் நிலம், நீர், நெருப்பு இவற்றால் ஆனது.
You have taken some earth and made bricks and burnt into the fire, and after mixing the earth with water you make a shape of brick, and then you put into the fire, and then when it is strong enough then you set it. That's like a big building.
கொஞ்சம் மண்ணை எடுக்கறீங்க, அந்த மண்ணை எடுத்து தண்ணியில கலக்குறீங்க, அதுக்கப்புறம் அதை செங்கல் வடிவத்துக்கு கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் அதை நெருப்புல வச்சு சுட வச்சு அது பலமானதுக்கு அப்புறம் அதை கட்டிடமாக்குறீங்க, அவ்வளவுதான்.
So it is nothing but a display of earth, water and fire.
இப்ப இந்த கட்டடம்ன்றது நிலம், நீர், நெருப்பு இவற்றோட வெளிப்பாடு தவிர வேற எதுவும் இல்ல.
Simple. That's all. Similarly, our body is also made in that way. Earth, water, fire, air and ether.
இது எப்படி ரொம்ப எளிமையானதோ அதே மாதிரி தான் நம்முடைய உடலும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற பொருட்களால் ஆனது.
Air is passing, we breathing, you know, that air is always there. This outer skin is heart, and there is heat in the stomach. Without heat, you cannot digest.
நம்ம காற்று சுவாசிக்கிறோம், அப்பான வாயு வெளிவிடுறோம், நம்ம நெருப்பு இருக்கு வயிற்றுக்குள்ள, அது இல்லாம நம்ம ஜீரணிக்க முடியாது.
Anything, you see, as soon as the heat is diminished, your digesting power becomes bad. There are so many things. This is ailment.
நெருப்பு இல்ல அப்படின்னாவே உங்க வயித்துல அந்த ஜீரண சக்தி கோளாறாயிடுது. இந்த மாதிரி எவ்வளவோ ஏற்பாடுகள் இருக்கு.
Now, in this planet, we have got this body, which is where earth is very prominent.
இப்போ இந்த அண்டத்துல நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, இதுல நிலம் அப்படின்றது பிரதானமானது.
Similarly, in other planets, somewhere water is very prominent, somewhere fire is very prominent.
அதே மாதிரி மற்ற கிரகங்கள்ல நீர் பிரதானமா இருக்கலாம், அல்லது நெருப்பு பிரதானமா இருக்கலாம்.
In the sun planet, the body is there. There are also living entities. But their body is so made that it is fire. They can exist in the fire.
சூரிய அண்டத்தில் கூட உயிர்வாளிகள் இருக்காங்க, ஆனா அவர்களுடைய உடலானது நெருப்பால் ஆனது. அதனாலதான் அவங்களால அந்த சூரிய அண்டத்தில் வாழ முடியுது.
They can exist in the fire. Similarly, the Varuna Loka, the Menas, all these planets, they have got different types of body. Just like here you can experience that in the water, the aquatics, they have got a different type of body.
இப்போ வருண லோகத்துல பாத்தீங்கன்னா வேறு வகையான உடல் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா வகையான உடலும் இருக்கு. இப்ப இங்கேயே கூட பாத்தீங்க அப்படின்னா நீர்வாளிகளுக்கு வேறு வகையான உடல் இருக்கு.
For years and years together, there are aquatic animals, they are within the water, they are very comfortable. But the moment you drag it to the land, it dies.
The நீர்வாளிகள் பாத்தீங்க அப்படின்னா வருஷ கணக்குல அந்த நீர்ல வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனா தரையில கொண்டு வந்து போட்டீங்கன்னா உடனே அது இறந்து போகுது.
Similarly, you are very comfortable on the land, but the moment you are put into the water, you die. Because your bodily construction is different. Each body is the bodily construction different. The bird bodily, the bird, heavy bird, it can fly.
அதே மாதிரி நம்முடைய உடலானது நிலத்துல வாழ்றதுக்கானது, ஆனா தண்ணியில போட்டோம்னா அது இறந்து போயிடும். அதே மாதிரி பல வகையான உடல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பறவைகள் இருக்கு, அது மேல பறக்க முடியுது.
God's made flying instrument, but your man-made instrument, it crashes, you see, because that is artificial.
அது பகவானால ஏற்படுத்தப்பட்ட பறக்கும் விமானம் அது, ஆனா அதுல எந்த விபத்து ஏற்படுறதில்ல. ஆனா மனிதன் உற்பத்தி பண்ற விமானங்கள்ல வந்து விபத்து ஏற்படுது.
So this is the argument. Every living being has got a particular type of body. Dehinasmin yathadi. And what is the nature of that body?
அதனால இதுதான் இங்க வாதம். இப்ப எல்லா உயிர்வாளிகளும் குறிப்பிட்ட வகையான உடலை பெற்றிருக்காங்க. தேகனாஸ்மின் யதாதேகே அப்படின்னா இப்போ அந்த உடலோட இயற்கை குணம் என்ன?
Here, the matter is being explained that how we change our body.
இங்க என்ன விஷயம் விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி நம்மளுடைய உடலை நம்ம மாற்றிக்கொள்றோம்.
How? Because that is a difficult problem for us. Because we are engrossed with the idea of identifying this body with the soul. Now,
ஏன்னா அது நமக்கு ரொம்ப சிரமமான ஒண்ணு. ஏன்னா நம்ம இந்த உடலோட தம்மை அடையாளப்படுத்திட்டு இருக்கோம்.
The first ABCD of spiritual knowledge is to understand that I am not this body.
ஆனால் ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்ப பாடமே ஆஏ நான் இந்த உடல் இல்லை அப்படின்றத கற்றுக்கொள்றதுதான்.
Unless one is firmly convinced that I am not this body, he cannot make progress in this spiritual life.
நான் இந்த உடல் இல்லை அப்படின்றதுல ஒருத்தர் உறுதியா நம்பினால் ஒழிய அவரால் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும்.
So the first lesson in the Bhagavad Gita is a technique that is. So here, the Dehi Nasmi. Now Dehi, the soul. Soul, Dehi means soul. One who has accepted this body, material body, he is called Dehi.
அதனால் பகவத்கீதனுடைய முதல் பாடமே அதுதான். இப்போ இங்கே தேகினோஸ்மி நதா தேகை, தேகி அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டிருக்காரோ அவர். உண்மையில அவர் இருந்தாலுமே கூட அவருடைய உடல் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு.
Now our body was formed in the womb of my mother. That is also described in the Srimad Bhagavat, the physiology of this body. It is said that according to our karma, we are put through the semina of the father, injected into the womb of the mother.
நம்மளுடைய உடலானது தாயோட வயிற்றுக்குள்ள வடிவம் பெறுது. இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு உடலியல் பற்றி. அதாவது நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்முடைய தந்தையனுடைய விந்து மூலமாக தாயோட வயிற்றுக்குள்ள வைக்கப்படுறோம்.
And the father's secretion and the mother's secretion that is emulsified and takes the form of a pea, and that pea gradually develops.
அடுத்து தந்தையோட உடலில் இருக்கக்கூடிய அந்த விந்துவும் தாயோட வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு திரவமும் ஒன்று சேர்ந்து வடிவம் உருவெடுக்குது.
In 3 months there are holes, 9 holes, the eyes, ears, nose and the just like we have got 9 holes, and in 7 months the whole body is complete, then the child gets consciousness.
3 மாதமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வயிற்றில் 9 துளைகள், உடலில் இருக்கக்கூடிய கண்கள், காதுகள், வாய், இந்த மாதிரி 9 துளைகள் வருது நமக்கு இருக்கிற மாதிரி. அதன் பிறகு 7 மாதமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உணர்வு கிடைக்குது, அந்த உடல் முழு வளர்ச்சி அடையுது.
And 10 months it is just ready to come out. So by year, the same year forces the child to come out. And the mother connection, because so long a child remains within the womb of the mother, she takes through the mother, so there is an intestinal connection between the child and the mother. So after the child comes out, the intestinal connection is cut off and he becomes a separate identity.
அதன் பிறகு 10 மாதம் ஆகும்போது அந்த குழந்தை வெளியில வரத்துக்கு தயாரா இருக்கும். அப்போ ஒரு வகையான காற்று அந்த குழந்தைய தாயோட வயிற்றுல இருந்து வெளியில தள்ளுது. அப்போ அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு குடல் தொடர்பு இருக்கு. அந்த குழந்தை வெளியில வந்த உடனே அந்த தொடர்பை துண்டிச்சு அந்த குழந்தைய தனி உயிர்வாளியாக ஆக்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தை பல மாதங்கள் உள்ள இருக்கிறதுனால அந்த தொடர்பு ஏற்படுது.
That is the law. Now, our point is, as from the mother's womb, from the very beginning of her birth, as the body develops.
அதுதான் இயற்கையோட சட்டம். இப்போ நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, தாயோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போதிருந்தே நம்முடைய உடலானது படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது.
Similarly, after coming out of the body, it also develops.
அதே மாதிரி இந்த உடல்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு.
But the spirit spark is there the same. The body takes development.
ஆனா அந்த உடல் வளர்ச்சி அடைறதுக்கு காரணம் உள்ள ஆத்மா இருக்கிறதுனால.
So, now, that development from this small child, he becomes a bigger child, then becomes a boy, then becomes a youth, then gradually an old man like me, and then gradually, when this body is no longer useful, then it has to be given up and another body has to be taken.
இப்போ அந்த சிறு குழந்தையா இருந்து அடையக்கூடிய அந்த வளர்ச்சியிலிருந்து படிப்படியா சிறுவனாகி இளைஞனாகி முதியவனாகி இப்ப என்ன போல, அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டுட்டு பிரியும் போது வேறு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
This is the process of transmigration of soul. I think there is no difficulty to understand this simple process.
இதுதான் ஆத்மா இடம்பெயர்றதுனுடைய அந்த வழிமுறை, இது ரொம்ப எளிமையான வழிமுறை. இதை புரிஞ்சுக்கிறதுல ஒன்னும் சிரமம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
Now the soul is there. The body is transforming every moment. Every moment. Imperceptibly. Just like if you have seen some your friend's child is small, and after 5 years you go to that friend's house and see the child. Oh, you have grown so big. You have grown so big. But the father, mother cannot see.
ஆத்மா அந்த உடலுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. உடல் தான் ஒவ்வொரு க்ஷணமும் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர்களோட வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த குழந்தைய பார்க்க போறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் பார்த்த உடனே சொல்லுங்க, ஓ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியே அப்படின்னு. ஆனால் அது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியறதில்லை, அவங்களால உணர முடியாத அளவுக்கு அந்த வளர்ச்சி ஏற்படுது.
Because they are seeing daily, they do not see the how my child is doing daily. But a man who comes all of a sudden after 5 years, he says, oh, the child is grown up.
Enna avanga thanasari paathirukkadanaala andha kulandhayinudaiya valarchiya gavanikka mudiyala, ana 5 varsham kalichu varra oruthar, oh, un kulandhai evlo perusa valandutane abindranga.
So imperceptibly we are changing our body every moment. Every moment. And that is also medical science. That we are changing our blood corpuscles. Every moment. You see?
ஆனால உணர முடியாத வகையில நம்ம நம்முடைய உடலை ஒவ்வொரு க்ஷணமும் மாற்றிக்கிட்டே இருக்கோம். இதுதான் மருத்துவ விஞ்ஞானம் கூட சொல்லுது. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் செல்களும் ஒவ்வொரு வினாடியும் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குன்னு.
Similarly, what is the difficulty to understand that the soul transmigrates from one body to another?
அதே மாதிரி ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு இடம் பெயர்றத புரிஞ்சுக்கிறதுல என்ன சிரமம் இருக்கு?
It is very nicely explained here. As the owner of the body is there within the body, but the body is changing one after another.
அது இங்க ரொம்ப நல்லா தெளிவா விளக்கப்பட்டிருந்தாலுமே கூட, அதாவது உடலுக்குள்ள உடலுக்கும் உரிமையாளர் இருக்கார், ஆனா இந்த உடல் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு இன்னொரு உடலுக்கு இப்படி மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு.
தேஹினஸ்மின் ஜதாதிஹி குமார ஜுவன. Yes, two examples are given. Kumaran. Kumaran means the age up to 15 years.
தேஹினோஸ்மின் யதாதேஹே கௌமாரம் யவனம் ஜரா. இங்க ரெண்டு உதாரணங்கள் கொடுக்கப்படுது. கௌமாரம் அப்படின்னா 15 வயசு வரைக்கும் உள்ள பருவம்.
The age after 15 years, that is called Kumar. And after from 16 years, so upwards, say up to 40 years, one is youth. And then after 40 years, one becomes old. This is the process of this body.
அந்த கௌமாரத்துக்கு அப்புறம் 16 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் யவனம், 40 வயசுலேருந்து அவர் வயோதிகத்தை அடைகிறார். இதுதான் இந்த உடலுக்கான வளர்ச்சி முறை.
But it will be later on explained, the spirit soul within this body, that is not changing. The body is changing.
ஆனா அதுக்கப்புறமா நம்ம விளக்குவோம், ஆத்மா இந்த உடலுக்குள்ள இருக்கு, அது மாற்றம் அடையறதில்ல, உடல் தான் மாற்றம் அடையுது.
தேஹினஸ்மின் யதா தேஹி கௌமார ஜுவனம் ஜரா ததா தேஹாந்த்ரம் ப்ராப்தி தீரஸ்தத்வ. தீர மீன்ஸ் தி மேன் ஹூ இஸ் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ்.
தீரா அப்படின்னா யார் ஒருத்தன் அறியாமையில இருந்து விடுபட்டவனோ அவன்.
தீரஸ்தத்வம். தீரா மீன்ஸ் வி பிகன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன். தீரா மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ். That way. So one who knows the process of the body changing every moment, then why he should lament when this body is left and another body stays?
முதல்ல இந்த விளக்கம் கொடுக்கப்படுது. தீரா அப்படின்னா யார் ஒருத்தன் அறியாமையிலிருந்து விடுபட்டவனாவன். அப்படின்னா யார் ஒருத்தருக்கு தெரியுதோ, அதாவது இந்த உடல் ஒவ்வொரு க்ஷணமும் மாற்றம் அடைஞ்சிட்ருக்கு, அதனால் அவன் ஏன் இந்த உடலை விட்டு ஆத்மா இன்னொரு உடலுக்கு போகும்போது அதை பத்தி கவலைப்படணும்.
சப்போஸ் இஃப் ஐ த்ரோ அவே திஸ் கவரிங் ஆஃப் மை பாடி அண்ட் டேக் அனதர் கவரிங், தென் வாட் இஸ் தேர் லெமெண்டேஷன், வாட் இஸ் தி காஸ் ஆஃப் லெமெண்டேஷன், ஒன் ஷுட் பி ரதர் கிளாட் தட் தி ஓல்ட் கார்மெண்ட் இஸ் த்ரோன் அவே அண்ட் ஒன் நியூ கார்மெண்ட் இஸ் டேக்கன்.
இப்போ நான் உடுத்திருக்கூடிய இந்த உடையை நான் தூக்கி போட்டுட்டு வேறொரு உடையை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா, அப்போ அதில் கவரப்படுறதுக்கு காரணம் என்ன இருக்கு? அதுக்கு பதிலாக பழைய துணியை தூக்கி போட்டு புதுசாக உடையை போட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படணும்.
So this question, because Arjuna was disturbed that how can I fight with my grandfather? This is all right. That is my duty to fight. But how can I fight with my grandfather Bhishma Dev, with my teacher Dronacharya? It is not possible.
Ena Arjunan romba thondarav adinjirundan. Eppadi na enude partner kuda sanda poda mudiyum? Enude kadama sanda podrathu sari. Ana enude partner Bhishmar kuda na eppadi sanda poda mudiyum? Enude guru Dronacharya kuda eppadi na sanda poda mudiyum? அது சாத்தியம் இல்லைன்றான்.
So he is playing the part of a fool, but he was not a fool, but just to teach us. Unless he becomes a fool like us, why this Bhagavad Gita will come?
அவன் வந்து ஒரு முட்டாளான கதாபாத்திரத்தை ஏத்துப்ப நடிச்சிட்டு இருக்கான். உண்மையிலே அவன் முட்டாள் இல்லை. ஏன்னா நமக்கு போதிக்கணும்ன்றதுக்காக. இப்ப முட்டாளா இருக்கக்கூடிய நம்ம போன்ற இருக்கிறவங்களுக்கு இந்த பகவத்கீதை இல்லனா எப்படி கிடைக்கும்?
The Bhagavad Gita, just like it is a play, Krishna is constant companion of Arjuna. So Arjuna cannot be put into that ignorance. It is for our benefit.
இந்த பகவத்கீதைன்றது ஒரு நாடகம் மாதிரி. அர்ஜுன கிருஷ்ணருடைய நித்தியமான சங்கத்தில் இருக்கக்கூடியவன். அவன் எப்படி அறியாமையில் வைக்க முடியும்? அதனால அது நம்முடைய நன்மைக்காக.
That by the will of the Lord Krishna, Arjuna is put into that sort of ignorance. So he is asking Krishna all these questions, just like a foolish man, and Krishna is giving instruction. So that it is being recorded in the history of Mahabharata for future generations.
Krishna rudaya virupathin perilla, ipa Arjunana vandu ariyamil irukkira mari vachi, அதன் மூலமாக அர்ஜுன கிருஷ்ணர்கிட்ட கேள்விகளை கேட்டு முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் அதுக்கு உபதேசங்களை கொடுத்து அது மகாபாரதத்தில் வந்து அதை பதிவு செய்யப்பட்டு எதிர்கால சந்ததியினரான நமக்காக கொடுக்கணுன்றதுக்காக அது செய்யப்பட்டது.
So here Arjun, he was declining fight that how can I fight with my grandfather? He is respectable. He has brought me up since my father's death, and he is my teacher, Dronacharya. He has taught me this military art. Whatever I am warrior, my expertness is due to him. And do you think, Krishna, I shall kill him?
Arjuna, inge por puriya marukram. Enudaiya partner kuda na eppadi sanda poda mudiyum? Avar romba mariyadai kuriyavar. என்னுடைய தந்தை இறந்ததுலேருந்து என்னை வளர்த்தவர் அவர் தான். இங்கே என்னுடைய ஆசிரியர் இருக்கார் துரோணாச்சாரியார். போர்க்கலையில் எனக்கு என்னெல்லாம் நான் தேர்ச்சி பெற்றிருக்கனோ அது அவருடைய கருணையால் அவர் கற்றுக் கொடுத்தது. அதனால் கிருஷ்ணா நான் அவங்கள கொல்லட்டுமா என்ன?
No, I can fight with them, I can kill them, but it is not my duty. So Arjuna says like that, but Krishna says no. You must be dutiful. Never mind who is that, your grandfather or your teacher. No. When there is fight, you are a Kshatriya. A Kshatriya should not be, has no other consideration in the fight. He must fight.
Arjuna solran, illai, naa avanga kuda sanda poda mudiyum, avangala kolla mudiyum nenikiringala, அது என்னுடைய கடமை இல்லை. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை, நீ கடமை உணர்வோடு இருக்கணும், யார் இருந்து பார்க்கக்கூடாது. உன்னுடைய பாட்டனாராக இருக்கலாம், ஆச்சாரியராக இருக்கலாம், நீ க்ஷத்திரியன்றதுனால போறன்னு வந்துட்டா நீ வேற எதையும் கருத்தில் எடுத்துக்காம நீ போரிட்டே ஆகணும்ன்றார்.
Krishna does not say that you become a non-violent. No, never says that. When there is question of fighting for right cause, you must fight. There is no question of becoming non-violent.
இங்க கிருஷ்ணர் அர்ஜுனா நீ வந்து வன்முறையில் ஈடுபட வேணாம்னு சொல்லலை, அவர் அப்படி சொல்லவே இல்லை. எப்போ போறேன்னு வந்துருதோ சரியான காரணம் இருக்கு அப்படின்னா அப்போ நீ போரிட்டாகணும். அங்கே வன்முறையில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே கிடையாது.
Now, he is saying that don't be aggrieved and even your grandfather Bhishma they died, even your Dronacharya, it will be good for them. Because they are now old enough, and as soon as they are dead, they get a new body.
அவர் சொல்றார், நீ ரொம்ப கவலைப்படாத, உன்னுடைய பாட்டனார் பீஷ்ம தேவரா இருக்கட்டும் அல்லது துரோணாச்சாரியா இருக்கட்டும், அவங்க வயதானவங்க, அவங்க இறந்து போனாலுமே கூட அவங்களுக்கு இறந்த உடனே புது உடல் கிடைக்க போகுது.
Then one thing is that we mean to say that therefore a man should be killed? No.
அதனால நீ உற்சாகம் இழந்துட கூடாது. இப்ப இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அப்படின்னா மனிதனை கொல்லலாமா? இல்ல,
we cannot kill without reason. No, that will be a great sin. But this is a fight. This is a fight for a cause. They are not killers. It is said that a Kshatriya who lays down his life in the battlefield, he at once rises up to the higher planet.
இல்லை, நம்ம வந்து காரணம் இல்லாம கொல்ல முடியாது. அப்படி கொன்னா அது மிகப்பெரும் பாவம் ஆயிடும். ஆனா இது போர், இந்த போருக்கு காரணம் இருக்கு. அவங்க கொலை பண்றவங்க கிடையாது, இவங்க சத்திரியர்கள். அவங்க போர்க்களத்துல வந்து உயிர் விடுறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு உயர் லோகத்துக்கு போக முடியுது.
Because for right cause, if one lays down his life, just like so many people, they lay down their life for the cause of the country. Do you mean to say they are sinful or they are going to hell? No. Those who are laying down for the good cause, their life, their next life is very brilliant.
ஏன்னா அது நல்ல காரணத்துக்காக அவங்க உயிர் விடுறாங்க. இப்ப எத்தனையோ பேர் எங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றாங்க. இப்போ அதுக்காக அவங்க எல்லாம் வந்து பாவகரமானவர்கள் அல்லது அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, யாராவது நல்ல காரணத்துக்காக உயிர் விடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த பிறவி மிக பிரகாசமா இருக்கும்.
But if you commit suicide without any reason and written or without any cause, then you will be sinful. It is sinful. These are, of course, we get knowledge from this.
ஆனா நீங்க தற்கொலை செய்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம அப்ப நீங்க பாவகரமானவராயிட்டீங்க.
So, தேஹினஸ்மின் ஜதா தேஹி கௌமான கௌமனங்க ஜதா ததா தேஹாந்திரம் பிராப்தி தீரஸ்தத்துவம். So dhira, one who has got complete knowledge of the constitution of this body and the constitution of the spirit soul, they are not aggrieved when a soul transmigrates from one body to another. That is the sum and substance of the whole this.
அதனாலே முழுமையான ஞானம் இருக்கக்கூடிய ஒருத்தன், அதாவது உடலுடைய இயற்கையான நிலை என்ன, ஆத்மாவோட இயற்கையான நிலை என்ன அப்படின்ற அந்த முழுமையான ஞானமுடைய ஒருத்தன், ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு இடம்பெயர்றதை பார்த்து கவலைப்பட மாட்டான். அதுதான் இந்த மொத்த ஸ்லோகத்தினுடைய சாரம்.
Now, yes, some philosophical questions may be raised. There are two classes of philosophers that after liberation, after getting out of the body, the soul amalgamates with the Supreme Soul.
இப்போ இங்க ஒரு தத்துவபூர்வமான கேள்வி எழுப்பப்படலாம். அதாவது ரெண்டு வகையான தத்துவவாதிகள் இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாங்க, விடுதலைக்கு அப்புறம் ஆத்மாவானது உடலை விட்டதுக்கு அப்புறம் பரமாத்மாவோட ஒன்றாய் இணைந்து விடுது அப்படின்றது ஒன்னு.
That question we have already discussed. Still, there is no harm discussing it again because any substance and knowledge, if it is discussed one after another, twice, thrice, it is better.
இந்த கேள்வி ஏற்கனவே விவாதிக்கப்பட்டதுதான். இருந்தாலும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை பற்றி நாம திரும்ப திரும்ப ஒரு முறை, ரெண்டு முறை, நாலு முறைன்னு விவாதிச்சோம் அப்படின்னா அதுல ஒன்னும் தப்பு இல்லை, அது நல்லதுதான்.
கிருஷ்ணா points out that every soul is individual soul. Every soul, and that is our experience, that every one of us, we have got some individual consciousness. Not that my consciousness is just equal to your consciousness. I do not know what is going on. So, we are all individual souls.
இங்கு கிருஷ்ணர் ஒரு கருத்தை குறிப்பிட்டு சொல்றார். எல்லா ஆத்மாக்களும், அதாவது ஒவ்வொரு ஆத்மாக்களும் தனிப்பட்ட ஆத்மாக்கள், தனித்தனி ஆத்மாக்கள் அப்படின்றார். இது நம்முடைய அனுபவம் கூட. நம்ம ஒவ்வொருத்தருமே வெவ்வேறுபட்ட உணர்வுகளை கொண்டிருக்கோம். அதை விட்டுட்டு இப்போ என்னுடைய உணர்வு உங்களுடைய உணர்வுக்கு சமமானதாக இருக்குது அப்படின்றதல்ல. எனக்கு உங்களுடைய ஆத்மாவில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்றது எதுவுமே தெரியாது. நம்ம எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்கள்.
But according to Mahavadi philosophers, they say just like the sky, the ether is everywhere within your body and within mind and within everyone, that the ether has taken a form due to this particular body, but when the body is vanquished, the ether and amalgamates with the greater ether.
ஆனால் மாயாவாத தத்துவவாதிகளுடைய கருத்துப்படி இங்கே ஆகாயம் இருக்கு. ஆகாயன்றது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருக்கு. ஆகாயமானது இந்த குறிப்பிட்ட உடலுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு வடிவத்தில் இருக்கு. எப்போ இந்த உடல் அழிந்து போயிடுதோ அப்போ இந்த ஆகாயமானது அந்த மிகப்பெரிய ஆகாயத்தோட ஒன்றாக இணைஞ்சு போயிடுது அப்படின்றாங்க.
This is called Ghatakas Patakas. Ghatakas Patakas means that Akas is here. Now, Akas means ether. Ether is here. Now, that ether, now my this body. Now, this body, there is also ether. Now, as soon as this body is destroyed, it is burned or it is in another way destroyed, that this ether within my body becomes amalgamated with the greater ether.
இதுக்கு பேரு கட்டாகாஷ் பொட்டாகாஷ். கட்டாகாஷ் பொட்டாகாஷ் அப்படின்னா ஆகாஷ் அப்படின்றது ஆகாயம். இந்த ஆகாயம் இங்க இருக்கு. இது என்னுடைய உடல். இப்ப இந்த உடலுக்குள்ள ஆகாயம் இருக்கு. இந்த உடல் அழிந்த உடனே இந்த ஆகாயமானது அழிந்தோ எரிந்தோ ஏதோ ஒரு விதத்துல மறுபடியும் அது வந்து அந்த பெரிய ஆகாயத்தோட இணைஞ்சு போயிடுது.
சோ திஸ் சார்ட் ஆஃப் அசர்ஷன் இஸ் நாட் அக்செப்டட் இன் தி பகவத் கீதா. பிகாஸ் தி ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் தட் ஈதர் இஸ் எ மெட்டீரியல் திங். Ether is a material and the soul is spirit. We'll have in a later sloka that soul cannot be cut.
இந்த வகையான கருத்துக்கள் பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. ஏன்னா முதல்ல ஆகாயம் அப்படின்றது ஒரு பௌதிகமான விஷயம், ஆத்மா அப்படின்றது ஆன்மீகமானது.
Soul cannot be cut into pieces. The spirit cannot be achidyam adajayam. We'll get those slogans. Soul is never can be cut into pieces. You see, just like here is a paper. I can tear this paper into pieces, but it is not possible for the soul.
Atmave thundu thunda vetta mudiyadu. அச்சேத்யோயம் ஆத்யோயம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகத்தில் அதை நம்ம பார்க்கலாம். ஆத்மா அப்படின்றது துண்டு துண்டாக வெட்ட முடியாதது. இப்போ இந்த பேப்பர் இருக்குது, இந்த பேப்பரை வந்து நான் துண்டு துண்டாக கிழிச்சு போடலாம், ஆனால் ஆத்மாவை அந்த மாதிரி செய்ய முடியாது.
Ether with soul, because they are two different subject matter.
அதனால இப்ப இது ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள் அப்படின்றதுனால ஆகாயத்தை நம்ம ஆத்மாவோட ஒப்பிட முடியாது.
Analogy, those who are present here, those who have knowledge of logic, analogy is possible when the two things are when there are greatest number of similarities of two things, then there can be analogy.
இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நியாயப்பற்றின ஞானம் இருந்தது அப்படின்னா அதை சுலபமாக புரிஞ்சுக்கலாம். அதாவது உதாரணம் கொடுக்கும்போது ரெண்டு விஷயங்கள் அதிகபட்சமான கருத்துக்கள் ஒத்து போகும்போது தான் அதை உதாரணமாக கொடுக்க முடியும்.
Otherwise there is no question of analogy.
அப்படி இல்லைன்னா உதாரணம்ன்ற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை.
ஜஸ்ட் லைக் இஃப் ஐ சே ஓ திஸ் லேடிஸ் ஃபேஸ் இஸ் ஜஸ்ட் லைக் மூன், நவ் தேர் மஸ்ட் பி சம் சிமிலாரிட்டி இன் திஸ் ஃபேஸ் அண்ட் தி மூன். அஸ் தி மூன் இஸ் பிரைட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் லுக் அட், தேர்ஃபோர் திஸ் ஃபேஸ் மஸ்ட் பி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பிரைட். அண்ட் இஃப் தி ஃபேஸ் இஸ் அக்லி, ஹவ் கேன் ஐ கம்பேர் வித் திஸ் மூன்?
இப்போ இந்த பெண்ணோட முகம் சந்திரனை போல இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சந்திரன் ரொம்ப பிரகாசமானது, அழகானது, அந்த மாதிரி இந்த பெண்ணோட முகமும் அழகாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது அப்படின்னா அது உதாரணமாக சொல்லப்படலாம். ஆனால் அந்த பெண்ணோட முகம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின் போது எப்படி அதை சந்திரனோட ஒப்பிட முடியும்?
ஸோ whenever we make some analogy, there must be points, greater number of points of similarity.
அதனால் எப்பெல்லாம் நம்ம உதாரணம் கொடுக்குறோமோ ஒருமித்த கருத்துக்கள், அதாவது ஒத்த கருத்துக்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கணும்.
Now here, ether is a material thing and soul is spiritual thing, so there is no similarity at all.
இப்போ இங்க இந்த ஆகாயம்ன்றது பௌதிகமான விஷயம், ஆத்மான்றது ஆன்மீகமானது, அதனால இங்க ஒத்த குணங்கள் கிடையாது. அப்புறம் எப்படி அதை உதாரணமா கொடுக்க முடியும்?
And besides that, so a soul, the individual soul is different from the very beginning. Nitya sattvatvam. In later verses we come to understand, the Lord says that these individual souls, they are my parts and parcels.
அது மட்டும் இல்லாம இந்த தனிப்பட்ட ஆத்மாக்கள் ஆரம்பத்திலிருந்தே வேறுபட்டவைகள். நித்ய சாஸ்வதவயம் வரக்கூடிய ஸ்லோகங்களில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். பகவான் சொல்றார், இந்த தனிப்பட்ட ஆத்மாக்கள் என்னுடைய அம்சங்கள், மமே வாம்சோ ஜீவபூதா அப்படின்றார்.
மமே வாம்சோ ஜீவபூதா, ஜீவபூதா திஸ் லிவிங் என்டிட்டிஸ், தே ஆர் மை பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ். ஹவ் இட் இஸ் தட்? And I can give you a very good example. Just like the sun and the sun ray. What is the sun ray? In sun ray, if you analyze physically, you will find small molecules of raising atoms, shining atoms.
மமைவாம்சோ ஜீவபூத, இந்த உயிர்வாளிகள் என்னுடைய அம்சம். எப்படி அது? நான் ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன். இப்போ சூரியன் இருக்குது, சூரிய கதிர்கள் இருக்குது. இப்போ இந்த சூரிய கதிர்கள்ன்றது என்ன? அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன அணுக்கள் மூலக்கூறுகள் அந்த சூரிய கதிர்களில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஒரு பிரகாசமான அணுக்கள் தான் அது.
This is material, you see. This sun ray is nothing but combination of shining atoms.
சூரிய ஒளி அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த சின்ன சின்ன அணுக்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் கலந்தது தான்.
It is not an homogeneous thing. Anything you take, you are artist. You take a point, any color, any photograph, if you analyze it with a microscope or magnifying glass, you'll find so many spots, is it not? You are also artist. So, in God's nature, there is nothing homogeneous.
எல்லாம் ஒண்ணு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும், இப்ப நீங்க ஒரு ஓவியர், நீங்க ஒரு அந்த காலர்ல வந்து ஒரு படத்தை வரைஞ்சிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு நுண்ணோக்கி கருவியை வச்சு நல்ல உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் கூட ஓவியர் தான், உங்களுக்கும் அது தெரியும். அதனால் எல்லாம் ஒன்று அப்படின்றது எதுவுமே கிடையாது பகவானுடைய இந்த படைப்பில்.
நதிங் ஆல் மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் பார்ட்டிகூல்ஸ் ஈவன் இன் தி மேட்டர்.
இந்த பௌதிகத்திலேயே கூட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மூலக்கூறுகள், அணுக்கள், துகள்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்க முடியும். அது எல்லாம் ஒன்று அப்படின்றதுலாம் கிடையாது.
So similarly, we living entities, we are also spiritual atoms. We are spiritual atoms. And our magnitude also has been attained in this earth.
அதே மாதிரி உயிர்வாளிகளான நம்மளும் ஆன்மீகமான ஒரு அணு. ஸோ இந்த ஆன்மீகமான அணுவானது சாஸ்திரங்களில் அதனுடைய அளவும் குறிப்பிடப்பட்டிருக்கு.
That magnitude is stated in the Purana that kesagra satbhagas satadha kalpitasya cha. Kesagra, your hair, I have no long hair you have got. Now you can see the point of the hair. Kesa agra. Agra means the point of the hair. Kesa agra satabhagasya. Now the point of the hair, you divide into 100.
அந்த அணு ஓட அளவு என்ன, அதனுடைய பரமன் என்ன அப்படின்றத புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கேசாகர சதபாகசிய சததா கல்பித்தசிய. கேசாகர அப்படின்னா இப்போ உங்களுக்கு நீண்ட முடி இருக்கு, எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் முடியோட நுனியை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு முடியோட நுனியை நூறாக வெட்டணும். இதுவே கற்பனையானதுன்னு நினைப்போம்.
That is imaginable. That is not imaginable by you. How the point of the ear can be divided into 100. Kesagra satabhagasya. Now take one part of that division and again divide into 100.
ஒரு முடியோட நுனியை நூறா வெட்டுறது அப்படின்றது கற்பனையானதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்களால முடியாது. ஆனால் அந்த நூறில் ஒரு பங்கு எடுத்து மறுபடியும் நூறா பிரிக்கணும்னு சொல்லப்படுது.
This is beyond your experience, beyond your power. By arithmetic calculation, the mathematicians say that the point has no length and breadth.
இது உங்களுடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய கணக்குக்கு அப்பாற்பட்டது. கணித மேதைகள் வந்து சொல்றாங்க, ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா அதுக்கு நீள அகலம் கிடையாது அப்படின்னு.
This is a disappointment because he cannot measure the length and breadth of the point, therefore he says like that. But point has length and breadth.
இந்த கருத்து ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. ஏன்னா அவரால் அந்த நீள அகலத்தை அளக்க முடியல, ஒரு புள்ளியை அளக்க முடியலன்றதுனால அதுக்கு நீள அகலம் இல்லைன்னு சொல்லிடுறாரு.
அனுரணியா நமஹதோ மய்யா. Therefore, a certain class of philosopher, they are astonished simply by seeing the great magnitude of the Lord. But they are smaller, smaller, sanuraniyana. They are much smaller than the atom magnitude. That is beyond our experience. Therefore, we say niraha.
ஒரு சில குறிப்பிட்ட தத்துவவாதிகள் பகவானுடைய அந்த மிக பெரும் அந்த உன்னத தன்மையை அந்த பரமனை பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஆனால் அவர் சிறியவற்றினால் சிறியவர், அனோரணியான், அது அந்த அணுவை காட்டிலும் ரொம்ப சின்னது, நம்முடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் அவங்க இது நிராகாரம் அப்படின்னுறாங்க.
Nirakar means we cannot calculate the akar, the actual form. Nirakar does not mean that it has no form, it has form. That they say that the point has no length and breadth. Similarly, the soul has everything length and within that point. It has got its head, legs, everything, consciousness, everything there.
Nirakar abdina. அந்த அகாரம் என்ன அப்படின்றத நம்மளால் கணக்கிட முடியல, அவ்வளோதான். உண்மையிலேயே அது ரூபம். நிராகாரர் அப்படின்னா அதுக்கு ரூபம் இல்லைன்றது இல்லை, அதுக்கு ரூபம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க அந்த புள்ளிக்கு வந்து நீளாகலம் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி ஆத்மாவுக்கு எல்லாமே இருக்குது, நீளம் அகலம் இருக்குது, அதுக்கு கையில் இருக்குது, கால் இருக்குது, உணர்வு இருக்குது, எல்லாமே
இருக்குது. The calculation of our human knowledge, therefore they are disappointed. Nirakar, not nirakar. It has akar. Our senses are so blunt that we cannot calculate.
Ena, idu inda manidanudaiya kanakkukku apparpattathu appadindradhunala avanga idhula virakthi adinjiranga. Anala nirakar appadindranga. நிராகாரம் இல்லை, அதுக்கு ஆக்காரம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த ஒழுங்கிய புலன்களால் அதை கணக்கிட முடியாது, அவ்வளோதான்.
Now, in this is a scientific advancement. You take a dead man, you sit down. Now you can see how this soul transmigrates from this body. You cannot see.
விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு இறந்து போன ஒருத்தரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் உட்காந்து அந்த உடலில் இருந்து எப்படி ஆத்மா இன்னொரு உடலுக்கு போகுது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியுமா? உங்களால் பார்க்க முடியாது.
Our eyes are not qualified to see it. Therefore, the only senses, they should be spiritualized. If we want to see the spirit whole, the Lord is spirit whole. We cannot see in the spirit part. We are very much proud of our senses, but our senses are so imperfect that now I see with my eyes, but I cannot see my eyelids.
நமது கண்கள் அதை பார்க்கறதுக்கு தகுதியற்றது. அதனால தான் நம்முடைய புலன்கள் எல்லாம் ஆன்மீகமாக மாற்றப்படணும். இப்போ நம்ம ஆன்மீகம், மொத்த ஆன்மீகத்தையும் பார்க்கணும் அப்படின்னா மொத்த ஆன்மீகம் அப்படின்றது பகவான். ஆனால் அவருடைய அம்சமான ஆத்மாவே நம்மால் பார்க்க முடியல. நம்ம நம்முடைய புலன்களால் ரொம்பவும் கர்வப்படுறோம். ஆனால் நம்ம புலன்கள் எந்த அளவுக்கு பூரணத்துவம் இல்லாதது அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய கண்களால் பார்க்குறேன், ஆனால் என்னுடைய கண் இமையவே என்னால் பார்க்க முடியல.
But I cannot see. So, our power of using the senses, that is very limited. So, we should not depend only on the senses.
கண் இமை அப்படின்றது கண்ணோட ஒட்டிகிட்டே இருக்கு. ஆனால் அதையே என்னால் பார்க்க முடியல. அதனால் நம்முடைய புலன்களுடைய சக்தியை வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட முடியாது. அது ரொம்ப எல்லைக்குட்பட்டது. அதனால நம்ம வெறுமனே நம்மளுடைய புலன்களை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது.
பிரத்யக்ஷம், இட் இஸ் கால் பிரத்யக்ஷ அனுமா. தேர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் எவிடென்சஸ், பிரத்யக்ஷ, அனுமா அண்ட் ஐதிஹ்யம். பிரத்யக்ஷ மீன் தட் யூ கேன் டைரக்ட்லி பர்சீவ், தட் இஸ் கால் பிரத்யக்ஷ.
பிரத்யக்ஷம் இதுக்கு பேர் பிரத்யக்ஷ அனுமானம். மூன்று வகையான பிரமாணங்கள் இருக்கு, பிரத்யக்ஷ அனுமான மற்றும் ஐதீகம். பிரத்யக்ஷ அப்படின்னா நேரடியாக புலங்கள் மூலமாக பெறக்கூடியது, அதுக்கு பேர் பிரத்யக்ஷ.
அனுமான் மீன்ஸ் யூ கேன் கன்ஜெக்சர், இட் மே பி லைக் திஸ், இட் மே பி லைக் திஸ், பராஸ் இட் இஸ் லைக் திஸ், திஸ் இஸ் கால்ட் அனுமான்.
அடுத்து அனுமானம் அப்படின்றது அனுமானிக்கிறது, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதுவா இருக்கலாம், அதுக்கு பேரு அனுமானம்.
And other evidence is aitijja. Aitijja means to take evidences from the authority. So, out of these three evidences, this aitijja evidence, just like we are taking instruction of Bhagavad Gita. Sound vibrated by the greatest personality, Sri Krishna. That sort of pramana is accepted.
இன்னொரு வகையான பிரமாணம் ஐதீஹ்யா. ஐதீஹ்யா அப்படின்னா அது வந்து அதிகாரிகள்கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய பிரமாணம். இப்போ இந்த மூணு பிரமாணங்களில் ஐதீஹ்யா பிரமாணமானது இப்போ நம்ம இந்த பகவத்கீதையிலிருந்து உபதேசங்களை பெறுற மாதிரி, சப்த அதிர்வு. மிக பெரும் உன்னத நபரான ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இருந்து நம்ம பெறுற மாதிரி, இந்த மாதிரியான பிரமாணம் ஏற்றுக்கொள்ளப்படுது.
That is the best. That is best of acquiring knowledge. Because so far direct evidence is concerned, it is impossible because our senses are so imperfect, we cannot have anything. We can have some direct experience of certain things, but not for all.
ஞானத்தை பெறுறதுக்கு இதுதான் இருக்கிறதுலே சிறந்த வழிமுறை, சிறந்த பிரமாணம். ஏன்னா நேரடியாக நம்முடைய பிரமாணங்கள் புலன்கள் மூலமாக பெறக்கூடியது சாத்தியமில்லாது. ஏன்னா நம்முடைய புலன்கள் பூரணமற்றது. சில விஷயங்களை வேணால் நாம் நம்முடைய பூர்வ அனுபவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒழிய, ஆனால் அது எல்லாத்தையும் அல்ல.
Especially for this spiritual thing, which is beyond our experience. So pratyaksha means direct evidence you cannot have. And anuman means speculation. Simply, it may be like this, it may be like that. Oh, that is also important. Because our thinking power is also limited.
குறிப்பா ஆன்மீக விஷயங்களை நம்முடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதை இப்படி பிரத்யட்சமா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அடுத்து அனுமானம் அப்படின்னா நம்மள கற்பனை பண்ணிக்கிறது, இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் பூரணமற்றது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை சக்தி கூட எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு.
Because our senses are limited. So our thinking power is, mind is one of the senses. Out of the 10, the mind is considered to be the 11th sense. There are 5, karmendriya and sensory organs. And working organ. 10, and the mind is the chief. So mind is also considered as one of the senses, the chief senses.
ஏன்னா நம்மளுடைய புலன்கள் எல்லைக்குட்பட்டது, நம்மளுடைய சிந்தனை சக்தி எல்லைக்குட்பட்டது. ஏன்னா நம்முடைய மனசும் ஒரு புலன் தான். 10 புலன்கள் இருக்கு, 11வதா இந்த மனசும் கருதப்படுது, 11வது புலனா. 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு, 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு, 11வதா இந்த மனது. அது வந்து முதன்மையான ஒரு புலனா எடுத்துக்கொள்ளப்படுது.
So, because it is sense, it is imperfect. So, by mental speculation, we cannot have it into right conclusion. By mental speculation. Though are simply speculating on mind, they can make some progress to a certain extent.
ஏன்னா நம்முடைய புலன்கள் அந்த அளவுக்கு பக்குவமற்ற இருக்கிறதுனால மனக்கற்பனையாலையும் நம்மால ஒரு சரியான முடிவு கொண்டு வர முடியாது. யாரெல்லாம் இந்த மன கற்பனையில் ஈடுபடுறாங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவங்க முன்னேற்றம் அடையலாம், ஆனால் அவங்களால இறுதி குறிக்கோளை அடைய முடியாது.
Only possible evidence is authority.
அதனால இப்போ நேரடியா புலன்களாலையும் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, அனுமானத்தாலையும் முடியாது. அதனால இருக்கிற ஒரே வழி அதிகாரிகள்ட்ட இருந்து கேட்கறது.
Just like yesterday also I gave you that example. Just like if a child asks his mother, so who is my father? Now, the mother says, here is your father. Now, if the child says, I don't believe it, so he has no other source of knowledge.
இப்போ நேத்து கூட நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். ஒரு குழந்தை கேட்குறான் தாய்கிட்ட, என்னுடைய அப்பா யாருன்னு. அம்மா சொல்கிறாங்க, இவர் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொல்கிறான், நான் எப்படி இதை நம்புவேன் அப்படின்னு. அப்போ அவனுக்கு அந்த அறிவை பெறத்துக்கான வழி கிடையாது.
Except the father, mother's version, that here is your father, he has no other alternative to know who is father. It is such a thing that neither he can imagine, speculate, or he may be my father, he may be my father, he may be my father, a lots of father he can gather, that is not possible, and neither it is possible for direct perception. The only possibility is the mother's evidence.
அவனுக்கு தந்தை யாருன்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா ஒரே வழி, அம்மா சொல்றவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவன் வந்து ஒரு ஒரு நபரையா, இவர் என்னுடைய அப்பாவா இருப்பாரா, இவர் என்னுடைய அப்பாவா இருப்பாரான்னு சோதனை செய்தும் பார்க்க முடியாது. நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கலான்னாலும் முடியாது. கற்பனை செய்யலாமா அப்படின்னாலும் அதுக்கும் வழி இல்லை. அதனால ஒரே வழி தாய் சொல்றவங்களை ஏற்றுக்கொள்றது தான்.
As the mother is the authority for the child, similarly, the Shruti, the Veda, they are called mother, mother of knowledge. So, for such spiritual knowledge, we have to accept.
எப்படி அந்த குழந்தைக்கு தாய் தான் அதிகாரியோ, அது மாதிரி ஸ்ருதி வேதங்கள் அதுவும் தாயாக கருதப்படுது. அது வந்து ஞானத்தினுடைய தாய். இப்போ நம்முடைய ஆன்மீக ஞானத்தை நம்ம பெறறதுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தன்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்.
The authority. Now, yes, the Bhagavad Gita is authority. It is accepted. Don't think that it is a scripture of the Hindus. No, it is for all human beings.
அப்படிப்பட்ட அதிகாரத்தன்மை உள்ள ஒரு சாஸ்திரம் இந்த பகவத் கீதை. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது இந்துக்களுக்கான சாஸ்திரம்னு நீங்க நினைக்காதீங்க. இல்ல, இது எல்லா மனிதர்களுக்கும்.
There is reason, there is science, there is philosophy. It is not dogmatic. So it is to be understood simply.
அதுக்கு காரணம் இருக்கு, அது பின்னாடி ஒரு விஞ்ஞானம் இருக்கு, அது பின்னாடி தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு. அதனால அதை வெறுமனே நம்ம புரிந்து கொள்ளப்படணும்.
Not only that, actually it is accepted by all countries, not only in your country but in other countries also. Bhagavad Gita is accepted as one of the greatest book of authority.
இது உங்களுடைய நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் இந்த பகவத் கீதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மிகப்பெரும் ஒரு அதிகாரத்தன்மை உடைய ஒரு புத்தகமா.
So this is the process. You should know it, that the spirit soul, as it is stated in the Bhagavad Gita, Dehinasmin yatha dehi komana jovana jara tatha dehantram prapi dhirasatanam iti. As the soul is within the body and the body is changing every moment, similarly the last stage of change is called death.
Adanal indha valimurai neenga kattukollanum. Ungalku theriyanum aatma endradhu பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி, தேகனோஸ்மின் யதா தேகை கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரணம் முக்கியது. ஆத்மாவானது இந்த உடலுக்குள்ள இருக்கு, அந்த உடல் மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கு ஒவ்வொரு க்ஷணமும். அதே மாதிரி இறுதி மாற்றமானது மரணம் அப்படின்னு அழைக்கப்படுது.